புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் கள்ளமணக்குடி முதுநிலை இயற்பியல் துறை பேராசிரியர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் மா சுகன்யா அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் கண்டுபிடிப்புகளும் சிறப்புகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் இரவை ஒளியால் நிரப்பிய அற்புத மனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன், அறிவியல் மீதான அதீத ஆர்வமும் விடாமுயற்சியுமே உலகமே கொண்டாடும் மனிதராக அவரை மாற்றியது என்றே சொல்லலாம். அவரின் வாழ்க்கையை பலரும் முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படியான அவரின் வாழ்வில் நிகழ்ந்த ஆச்சரியமான சம்பவம் ஒன்று தெரியுமா? அந்த சம்பவத்தின் கதையோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. எடிசன் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த நாளில் அவரிடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார் ஆசிரியர். அந்த கடிதத்தை அம்மா மட்டுமே படிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவரின் ஆசிரியர். அதன்படி அம்மாவிடம் கொடுத்தார். அந்த கடிதத்தை படித்த எடிசனின் அம்மாவின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது என எடிசன் கேட்டபோது, உங்கள் மகன் மிகவும் புத்திசாலி, அவரின் அறிவுக்கு ஏற்ற அளவில் இந்த பள்ளி இல்லை, அதனால் எடிசனை வீட்டிலிருந்தே படிக்க வையுங்கள் என்று அம்மா உறக்க படித்ததை கேட்டு எடிசன் உற்சாகமாக சத்தமிட்டார். ஆண்டுகள் படுவேகமாக கடந்தன. தாமஸ் ஆல்வா எடிசன் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் உலகமே போற்றும் மகத்தான விஞ்ஞானியாக திகழ்ந்து வந்தார். பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருந்தன. ஒரு நாள் எடிசனின் அம்மாவும் இறந்து போனார். அதன்பின் சில நாட்கள் கழித்து எடிசன் வேறு ஏதோ தேடுகையில் சின்ன வயதில் ஆசிரியர் கொடுத்தனுப்பிய கடிதம் கிடைத்தது. தன்னை பற்றி உயர்வாக எழுதிய கடிதத்தை மீண்டும் படிக்க ஆசைப்பட்டு படித்தார் எடிசன். ஆனால் கடிதத்தில் இருந்த வரிகள் அம்மா வாசித்தவை அல்ல. அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது, உங்களின் மகன் மனநிலை சரியில்லை என கருதுகிறோம், அவனை எங்க பள்ளியில் படிக்க அனுமதிக்க முடியாது என்று எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை படித்ததும் எடிசன் உறைந்து விட்டான். இந்த விஷயம் தனது சின்ன வயதில் தெரிந்திருந்தால் எந்த அளவுக்கு மனதளவில் முடங்கி போயிருப்போம் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து தன்னை உதறி கொண்டார். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதே பெரிய விஷயமாக இருந்தது. தன் உழைப்பையும் முயற்சியையும் பாராட்டி ஊக்கமளித்த அம்மாவை மனதார நன்றியோடு நினைத்துக் கொண்டார். ஒருவர் தன்னை பற்றிய விஷயங்களை முழுவதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதே தனது பழக்க வழக்கங்களில் ஒரு ஒழுங்கை கொண்டு வர முடியும் என்பார்கள். ஆனால் ஒருவருக்கு தன்னை பற்றிய சில விஷயங்கள் தெரியக்கூடாதவை என்பதும் இருக்கிறது. அதுவும் அவரின் வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதைத்தான் எடிசனுக்கு அவரது தாய் மறைமுகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க அறிவியல் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களது வாழ்க்கை வரலாறும் கண்டுபிடிகளும் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க சிவகங்கை மாவட்டம் கள்ளமணக்குடி பட்டிமன்ற பேச்சாளர், இயற்பியல் துறை பேராசிரியராக கல்லூரியில் பணியாற்றிய பெருமைக்குரியவர் கவிஞர் மா சுகன்யா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சுகன்யா. இருட்டு என்ற வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய மனதிற்குள் எழுவது ஒரு வித பயம். இந்த பயத்தை நீக்கியவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தானே. நேற்றைய கண்டுபிடிப்பு பற்றி பேசி இன்றைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்பாராம் அவர். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உள்ளத்தில் ஏதோ புத்துணர்வு தான் தோன்றுகிறது. கிட்டத்தட்ட 1300 கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த இவர் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமையையும் பெற்றுள்ளார். இத்தனைக்கும் முறையாக அறிவியலோ கணிதமோ இவர் படிக்கவில்லை. இதிலிருந்து நாம் உணர வேண்டியது என்ன? கல்வி என்ற ஒன்று பள்ளிகளில் இருந்து மட்டும் வருவதல்ல, அனுபவித்தாலும் வருவது என்பதைத்தான். எடிசன் அவர்களுக்கு ஸ்கார்லட் காய்ச்சல் என்ற ஒருவித காய்ச்சல் ஏற்பட்டு 8 வயது வரை பள்ளி செல்லும் நிலை இல்லாமல் போனது. அதன் பிறகு சேர்க்கப்பட்ட பொழுதும் படிப்பில் மந்தமாக உள்ளான் என்று ஆசிரியர் கூறி இடையிலேயே நிற்பாட்டப்பட்டார். பின் தன் தாயாலேயே அதிகமாக கல்வியை கற்றறிந்துள்ளார். தாயால் மட்டுமல்ல தந்தையாலும் எடிசன் அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டார். ஒரு முறை கோழி அடை காத்து குஞ்சு பொறித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட இவர் தானும் அடை காத்தால் குஞ்சு பொறிக்குமா என்று எண்ணத் தொடங்கி முட்டையின் மேல் அமர்ந்து அடை காக்கவும் தொடங்கிவிட்டார். இது சற்று நகைச்சுவையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அவருக்குள்ள ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் மட்டுமே நாம் இதில் எண்ணி பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலேயே எடிசன் அவர்களால் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அவர் ரயில் வண்டியில் தந்தி இயக்குபவராக மட்டுமே வேலை பார்க்க முடிந்தது. அங்கும் அவர் சாதாரணமாக வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் அந்த ரயில் பெட்டியில் ஒரு சிறு அச்சகமாக மாற்றியுள்ளார். அதிலும் வீக்லி ஹெரால்டு என்ற வார பத்திரிகையை அச்சிட்டு வெளியிட்டுள்ளார். ஒரு முறை ரயில் குலுங்கி நின்றபோது பாஸ்பரஸ் பெட்டி கீழே கொட்டி ரயில் பெட்டி தீப்பிடித்து கொண்டது. சும்மா விடுவார்களா? ஆத்திரமடைந்த ரயில் அதிகாரி எடிசனின் அச்சு இயந்திரத்தையும் ஆய்வு கூட பொருட்களையும் வீசி எரிந்து அதோடும் இல்லாமல் எடிசனின் கழுத்து பலார் என்ற ஒரு அறையும் கொடுத்தார். அன்றோடு நின்றது ஒரு புற செவியும் சத்தம் கேட்கும் துறன். 1877 எதிர்பாராதவர் எடிசன் அவர்கள் கண்டுபிடித்தவற்றிலேயே தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் தான் கிராமபோன். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லியான் ஸ்காட் என்பவர் ஒவ்வொரு ஒளியையும் ஒரு தகடு மீது பதிவு செய்ய முடிந்தால் அவை சுருக்கெழுத்து போல தனித்துவ உருவில் அமையும் என்ற கோட்பாட்டை ஒரு நூலில் எழுதியிருந்தார். அதுதான் ஒளி மின்வடிவாய் எழுதும் ஃபோனோகிராஃப் எனப்பட்டது. அக்கோட்பாட்டை நிரூபித்து காட்ட எடிசன் ஒரு ஊசியை தனது கரி அனுப்பியுடன் சேர்த்து ஒளிச்சுவடுகள் ஃபேராஃபின் தாளில் பதியுமாறு செய்தார். அவர் வியக்கும்படி ஒளிச்சுவடுகள் கண்ணுக்கு தெரியாத வடிவில் கிறுக்கப்பட்டு நுணுக்கமாக தாளில் வரையப்பட்டிருந்தன. பிறகு ஊசியை ஒளிச்சுவடின் மீது உரசி அதன் ஒளிபெருக்கி மூலம் கேட்டதில் பதியப்பட்ட ஊசி மீண்டும் காதில் ஒலித்தது. ஒளிக்கான சாதனத்தை உருவாக்கிய பின் அவரது கவனம் முழுவதுமாய் ஒளியின் பக்கம் திரும்பியது. எடிசன் மின்விளக்குகள் குறித்த ஆய்வுகளுக்கு எடிசன் மின்சார விளக்கு கம்பெனியை துவங்கிய ஜேபி மார்க்கன் குழுவினர் முன்பணமாக கிட்டத்தட்ட $30,000 தொகையை அளித்தனர். 1878 பிரிஸ்டன்ஸ் பல்கலைக்கழக அறிவியல் பட்டதாரி 26 பிரான்சிஸ் அஃப்டன் இவர் எடிசன் ஆய்வுக்குழுவில் சேர்ந்தார். எடிசனுக்கு தெரியாத கணித பௌதீக அறிவியல் நுணுக்கங்களையும் இவர் கற்றுக் கொடுத்தார். இருவரும் சேர்ந்து ஆய்வுகளை தொடங்க ஆரம்பித்தனர். முடியாது என்ற சொல்லையே தனது அகராதியிலிருந்து அகற்றியிருந்த எடிசனுக்கு சில தீர்க்கக்கூடிய சவாலாகவே இருந்தன. 50 உதவியாளர்களும் பணியில் இறங்கினர். எடிசனுக்கு தேவைப்பட்டது மின்சக்தியின் தாக்கத்தை தாங்கக்கூடிய அதே நேரத்து சுற்றளவு குறைவாக உள்ள ஒளிரும் ஒரு பொருள், அதாவது விளக்குகளின் உட்பகுதியில் உள்ள ஃபிலமெண்ட். பல்வேறு கனிமங்களை கொண்டு கிட்டத்தட்ட 1500 சோதனைகளை செய்து பார்த்தார் எடிசன். அதன் மூலம் மின் விளக்குகளை பற்றி ஒன்று அல்ல இரண்டல்ல சுமார் 3000 கோட்பாடுகளை வகுத்தார். அவற்றில் ஒரே ஒரு கோட்பாடு தான் அவர் தேடிய விடையை தரக்கூடியதாக இருந்தது. ஒரு நூலிலையில் கார்பன் சேர்த்து 5 தீயில் சூடு காட்டி பின்னர் குளர வைத்தார். அந்த கார்பன் நிலையை காற்று அடைபட்ட ஒரு கண்ணாடிக்குள் வைத்து அதனுள் மின்சாரம் பாய்ச்சி பார்ப்பதுதான் எடிசனின் நோக்கம். அந்த கார்பன் நிலை மிகவும் மெல்லியதாக இருந்ததால் பல முறை ஒடிந்து போனது. ஆனால் எடிசனின் மனதும் நம்பிக்கையும் ஒடியவில்லை. கிட்டத்தட்ட பல முறை தோற்று கடைசியாக 1879 அக்டோபர் 21 இந்த கார்பன் நிலையை ஒடியாமல் கண்ணாடிக்குள் வைத்து மின்விசையை அழுத்தினார். மின் விளக்கு எரிந்தது. சமகால விஞ்ஞானிகளின் கூற்று சரிந்தது. எடிசனின் அதீத திறமை உலகுக்கு புரிந்தது. கிராமபோன் ஒளித்தட்டு ஆய்வில் வெற்றி பெற்ற எடிசன் அடுத்து 1880 திரைப்பட படப்பிடிப்பு கருவி உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். எடிசன் நகரம் திரைப்பட படப்பிடிப்பு கருவியை உருவாக்க அதுவரை வெளிவந்த ஆய்வுகளையும் தன் கீழ் பணியாற்றும் நிபுணர்களின் ஆக்கங்களையும் பயன்படுத்தி கொண்டார். இந்த எண்ணம் எடிசனுக்கு 10 இருந்திருக்கிறது. அது ஒன்றும் புதிதாக தோன்றவில்லை. அதை பற்றி ஒரு சமயம் எடிசன் கூறியது, கற்பனையில் எனக்கு இது முன்பே உதயமானதுதான். ஃபோனோகிராஃப் எப்படி காதுக்கு இசை விருந்தளிக்கிறதோ அதே போல நகரும் படம் மனிதனின் கண்ணுக்கு விருந்தளிக்கும் அல்லவா. ஃபோனோகிராஃப் ஒலி நுணுக்கத்தை திரைப்பட படப்பிடிப்பு கருவியின் இணைத்து பேசும் படம் என்னால் தயாரிக்க முடியும். முதல் நகரும் படம் வழிவர உதவியாகவும் இருந்தவர் எடிசன். இவருக்கு உதவியாளராக இருந்தவர் தான் WKL டெக்சன் என்பவர். இவரே எடிசனுக்கு மிக பெரும் உதவிகளையும் அந்த நேரத்தில் செய்துள்ளார். 1888 எடிசன் முதலில் படைத்த திரைப்பட படப்பிடிப்பு கருவி கினோடோகோஃப். ஆனால் படம் யாவும் அதில் சற்று மங்களாகத்தான் தெரிந்தது. 1889 பிரிட்டனில் வாழ்ந்த ஃபிரிஸ் கிரீன் என்பவர் ஒருவித பதிவு நாடாவை பயன்படுத்தி உருவ படங்களை பதித்தார். அதே நாடாவை சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் ஜார்ஜ் ஈஸ்மெண்ட் உபயோகித்து ஒளிப்படங்களை அந்த நாடாவிலேயே எடுக்கும்படி செய்தார். முதல் முறையாக எடிசன் கினோடோஸ்கோப் படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி 50 அடி நீளமுள்ள படச்சுருளை மின்சார மோட்டார் மூலம் சுற்ற வைத்து உருப்பெருக்கியின் வழியாக பேசும் படங்களை வெள்ளித்திரையில் காட்டி இன்பங்களிக்கச் செய்தார். இந்த திரைப்பட படப்பிடிப்பு கருவியை எடிசன் 1895 அமெரிக்காவிலேயே பதிவு செய்தார். தன் பிறகு டைனமோ, பல்வேறு அளக்கும் கருவிகள், எக்ஸ்ரே படங்கள், பார்க்க உதவும் கருவிகள் என அனைத்து கண்டுபிடிப்புகளையும் தொய்வின்றி தொடர்ந்தார். இப்படி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எடிசன் அவர்கள் தன்னுடைய 84வது வயதில் மரணத்தை தொட்டு முத்தமிட்டார். அவரது உடலை அடக்கம் செய்யும்போது அமெரிக்க அதிபர் ஹெர்பர்ட் ஹூவர் உத்தரவின் பேரில் அமெரிக்கா முழுவதும் மின் விளக்குகள் 1 நிமிடம் அணைக்கப்பட்டன. கொடுத்தவருக்காக அர்ப்பணிப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய கடினமான செயல் இல்லை அல்லவா. வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, இம்மூன்றும் இருந்தால் போதும் என்று தன்னுடைய பொன்மொழிகளில் ஒன்றாய் எடிசன் அவர்கள் நமக்கு கொடுத்துள்ளார். இந்த பொன்மொழியை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையானது இன்பமாகவும் கண்டிப்பாக ஒரு வெற்றி பயணத்தை நோக்கியும் பயணிக்கும் என்பது ஐயமில்லை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி.
நேர்களே, இதுவரை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் கண்டுபிடிப்புகளும் சிறப்புகளும் குறித்து சிவகங்கை மாவட்டம் கள்ளமணக்குடி முதுநிலை இயற்பியல் துறை பேராசிரியர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் மா சுகன்யா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.